ஓம் சாந்தி. முரளி தேதி 1/8/2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பிறரை பற்றிய வீணான சிந்தனையை விட்டு தனக்கு நன்மை செய்யுங்கள். நீங்கள் தங்கம் போல் ஆகி மற்றவர்களுக்கும் வழி சொல்லுங்கள். கேள்வி: அஷரீரி ஆவதற்கான பயிற்சியை யார் சதா செய்து கொண்டே இருக்கின்றனரோ அவர்களின் அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: அவர்கள் வலுக்கட்டாயமாக தங்களின் கர்மேந்திரியங்களை வசப்படுத்துவதில்லை, ஆனால் அவர்களின் கர்மேந்திரியங்கள் தாமாகவே குளிர்ந்து விடுகின்றன. நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள். இந்த நினைவு தானாகவே அமைந்து விடுகிறது. தேக அபிமானம் விடுபட்டு கொண்டே செல்கிறது. பெயர் வடிவத்தின் நஷா முடிந்து கொண்டே செல்கின்றது. மற்றவர்களின் நினைவு வருவதில்லை. பாடல்: நீ அன்பு கடலாக இருக்கின்றாய். ஓம் சாந்தி. இவர் ஒன்றும் அன்பின் கடலாக மட்டும் இல்லை, ஞான கடலாகவும் உள்ளார். ஞானம் மற்றும் அஞ்ஞானம். ஞானம் பகல் என்றும் அஞ்ஞானம் இரவு என்றும் சொல்லப்படுகிறது. ஞானம் என்ற சொல்தான் நல்லது, அஞ்ஞானம் என்ற சொல் கெட்டது. அரைக்கல்பம் ஞானத்தின் பலன், அரைக்கல்பம் அஞ்ஞானத்தின் பிராலப்தம். அஞ்ஞானத்தின் பிராலப்தம் துக்கமாகும், ஞானத்தின் பிராலப்தம் சுகம். இதுவோ மிகவும் சுலபமாக புரிந்து கொள்வதற்கான விஷயங்களாகும். ஞானத்தினுடையது பகல், அஞ்ஞானம் என்பது இரவு. இதுவும் யாருக்கும் தெரியாது. ஞானம் என சொல்லப்படுவது எது, அஞ்ஞானம் என சொல்லப்படுவது எது? இவை எல்லையற்ற விஷயங்களாகும். ஞானம் என்பதென்ன, பக்தி என்பதென்ன என்று நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். ஞானத்தினால் நீங்கள் பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பூஜைக்குரியவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் என்னென்ன கோவில்கள் முதலானவை உள்ளன மற்றும் பூஜைக்கான சாதனங்கள் எவை என அறிந்து கொண்டு விடுகிறீர்கள். இவை அனைத்தும் நினைவு சின்னங்கள் என்பதையும் அவற்றின் வரலாற்றையும் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். யார் பூஜை செய்வதற்கு செல்கின்றனரோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பூஜை என்பது பக்தி என சொல்லப்படும். பக்தியின் பலனை கொடுப்பதற்காக பகவான் பக்தர்களோடு சந்திக்க வேண்டியுள்ளது. அதுவும் பகவானே வந்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறார். பூஜைக்குரியவர்கள் சத்தியுகத்திலும் பூஜாரிகள் கலியுகத்திலும் உள்ளனர். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள் இன்று இருப்பது என்ன, நாளை என்னவாகும் என்று. விநாசமோ நிச்சயமாக நடக்கப் போகிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் நடக்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அநேக இயற்கை ஆபத்துகள் நடைபெறும் என்று பாடப்பட்டும் உள்ளது. இதையோ எழுதி வைக்க வேண்டும். உள்நாட்டு யுத்தம் மற்றும் இயற்கை ஆபத்துகள், அவற்றை ஒன்றும் ஈஸ்வரிய ஆபத்துகள் என சொல்ல மாட்டார்கள். இதுவோ டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. அதில் இயற்கை சேதங்கள் அனைத்தும் வர இருக்கின்றன. விநாசமாவதில் அவை உதவி செய்யும். ஏவுகணைகளால் வெடிகுண்டு மழை பொழியும். பட்டினியால் இறந்து போவார்கள். நிலநடுக்கம் முதலியன வரப்போகின்றன. இவற்றின் மூலமாகத்தான் விநாசம் நடைபெற இருக்கின்றது. இல்லையென்றால் சத்தியுகத்தில் இவ்வளவு கொஞ்ச மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? நிச்சயமாக அனைவரும் ஒன்றாக அழிந்து விடுவார்கள். குழந்தைகள் நன்றாக அறிவார்கள். இந்த ஆடைகள், அதாவது சரீரம் அனைத்தும் சுத்தம் செய்யப்படும். இது எல்லையற்ற பெரிய இயக்கம். அசுத்த துணியை சுத்தம் செய்ததாக பாடப்படுகிறது. இது துணிகளின் விஷயம் கிடையாது, இது சரீரத்தின் விஷயம். ஆத்மாக்களை யோக பலத்தினால் சுத்தம் செய்ய வேண்டும். இச்சமயம் 5 தத்துவங்கள் தமோ பிரதானமாக உள்ளன என்றால் ஷரீரமும் அதுபோல் உருவாகின்றது. பதீத பாவனர் பாபா வந்து தூய்மைப்படுத்துகிறார். மற்ற அனைத்தும் அழிந்து போகின்றன. எப்படி தூய்மையாகின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மிகவும் சுலபமான வழி சொல்கின்றார். ஆனால் மனிதர்களோ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. எங்கெங்கே பக்தி யக்ஞம் முதலியன நடைபெறுகின்றதோ அங்கே சென்று புரிய வைக்க வேண்டும். யாருக்கு நீங்கள் பக்தி செய்கிறீர்களோ அவர்களது வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதால் தான் நீங்கள் தேவதை ஆக முடியும். அவர்கள் எப்படி ஜீவன் முக்தி அடைந்தார்கள் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். கோவில்களில் அமர்ந்து வாழ்க்கை வரலாற்றை புரிய வைப்பதால் நன்றாக புரிந்து கொள்வார்கள். நீங்களும் பாபாவிடமிருந்து இப்போது வாழ்க்கை வரலாற்றை கேட்கிறீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கின்றன? பரம்பிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாற்றை யாருமே அறிந்து கொள்ளவில்லை. சர்வவியாபி என சொல்வதால் வாழ்க்கை வரலாறு ஆகிவிடாது. குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது பரம்பிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாற்றை அறிவீர்கள். அதாவது முதல் இடை கடை பற்றி அறிவீர்கள். இந்த சமயத்தில் ஆரம்பம் என சொல்வார்கள். இந்த சமயத்தில்தான் பாபா வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். பிறகு கல்பத்தின் மத்தியில், அதாவது துவாபர யுகத்தில் பக்தியின் பாகம் நடைபெறுகின்றது. பாபா சொல்கின்றார், இந்த சமயத்தில்தான் நான் வந்து ஸ்தாபனை செய்கிறேன் மற்றும் செய்விக்கின்றேன். செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறேன். பிரேரணை, அதாவது தூண்டுதல் செய்தல் என சொல்ல மாட்டார்கள். பாபா வந்து அவருடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்கிறார். இதில் பிரேரணையின் விஷயம் கிடையாது. செய்பவர் செய்விப்பவர் என்றால் நிச்சயமாக நேரில் இருந்துதான் செய்விப்பார். பிரேரணையினால் எதுவுமே நடைபெற முடியாது. ஆத்மா சரீரம் இல்லாமல் எதையும் செய்ய இயலாது. அநேகர் சொல்கின்றனர், ஈஸ்வரன்தான் அனைத்தையும் செய்கிறார் என்று. பாபா, நீங்கள் பிரேரணை செய்யுங்கள், என்னுடைய கணவனின் புத்தி சரியாகிவிட வேண்டும் என்கின்றனர். பாபா சொல்கின்றார், இதில் பிரேரணையின் விஷயமோ எதுவும் கிடையாது. பிறகு சிவ ஜெயந்தி ஏன் கொண்டாடப்படுகின்றது? பிரேரணை மூலம் காரியம் நடைபெறும் என்றால் பிறகு அவர் வந்தது எதற்காக? முதலில் ஈஸ்வரன் என்பவர் என்ன பொருளாக உள்ளார், இது அவர்களுக்கு தெரியாது. ஈஸ்வரனின் பிரேரணையினால் அனைத்தும் நடைபெறுகின்றது என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர். நிராகார், அதாவது ஷரீரமற்ற பகவான் பிரேரணையினால் என்ன செய்வார்? அவரோ செய்பவர் செய்விப்பவராக உள்ளார். அவர் வந்து வழி சொல்கின்றார். கர்மேந்திரியங்கள் மூலம் முரளி சொல்கின்றார். கர்மேந்திரியங்களின் ஆதாரத்தை எடுக்காதவரை எப்படி முரளி சொல்ல முடியும்? ஞான கடல் என்றால் சொல்வதற்கு வாய் வேண்டும் இல்லையா? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகத்தின் முதல் இடை கடை பற்றி தெரியும். முழு ஞானமும் கிடைத்துள்ளது. ஞானம் இல்லாமல் கதி, அதாவது முக்தி ஜீவன் முக்தி இல்லை என புரிந்து கொண்டுள்ளனர். ஞானத்தை யார் கொடுப்பது? அஞ்ஞான மார்க்கம் மத் ஞான மார்க்கத்துக்கிடையில் வேறுபாட்டையோ பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? விஞ்ஞானம் என்றும் சொல்கின்றனர். அஞ்ஞானம் என்பது இருள். மற்றபடி ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை நாம் முக்தி ஜீவன் முக்தி என்று சொல்லலாம். உங்களுக்கு இப்போது தூய்மை அடைவதற்கான ஞானம் கிடைக்கின்றது. நீங்கள் சுய தரிசன சக்கரதாரி ஆகிறீர்கள். யாராவது கேட்டால் வியப்படைவார்கள். ஆத்மா ஞானத்தை பெற்றுக் கொள்கிறது என்றால் ஆத்மா நிச்சயமாக சம்ஸ்காரத்தை எடுத்து செல்லும் இல்லையா என கேட்பார்கள். மனிதரில் இருந்து தேவதை ஆகிறீர்கள் என்றால் ஞானம் இருக்க வேண்டும். ஆனால் பாபா புரிய வைக்கின்றார், பயனை அடைவதற்காகவே இந்த முயற்சி. பலன் கிடைத்துவிட்டதென்றால் பிறகு ஞானத்திற்கு என்ன தேவை உள்ளது? சத்யுகம் என்பதே குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பலன். இந்த விஷயங்களை கேட்டாலே வியப்படைவார்கள். இந்த ஞானம் பரம்பரையாக ஏன் நடைபெறுவதில்லை? பாபா சொல்கின்றார், இது மறைந்து விடுகின்றது. பகல் வந்துவிட்டால் பிறகு அஞ்ஞானமோ, அதாவது இருள் கிடையாது. அதனால் ஞானத்தின் தேவை அங்கே கிடையாது. இவை கூட புரிந்து கொள்வதற்கும் புரிய வைப்பதற்காகவும் உள்ள விஷயங்களாகும். சட்டென்று யாராலும் புரிய வைக்க முடியாது. ஷிவ் பாபா பாரதத்தில்தான் வருகிறார். குழந்தைகளுக்கான பரிசை கொண்டு வருகின்றார். பக்தியின் பலனை கொடுப்பதற்காக இந்த விநாசமோ நிச்சயமாக நடைபெறப் போகிறது. அதற்கான அறிகுறிகள் காண்பிக்கப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். தீப்பொறி எழுகிறது என்றால் ஓரிரு மணிக்குள் முழு கட்டிடமும் எரிந்து சாம்பலாகிவிடும். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. விநாசமோ நிச்சயமாக நடைபெறப் போகிறது. சத்யுகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் மனிதர்கள், உயர்ந்தவர்கள். ஆக உயர்ந்தவராக ஆவதில் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது? மாயா மூக்கை ஒரேடியாக பிடித்து விடுகிறது. இதுபோல் கீழே விழுகின்றவர்களுக்கு அதிக காயம் ஏற்பட்டு விடுகின்றது. பிறகு அதிக நேரம் பிடிக்கின்றது. பெரியதிலும் பெரிய காயம் காம விகாரத்தினுடையது. அதனால் காமம் மகா சத்ரு என சொல்லப்படுகின்றது. இதுதான் தூய்மையை இழக்கு செய்வதாகும். விகாரத்தினால்தான் சண்டை நடைபெறுகின்றது. விகாரத்திற்காக விடுவதில்லை என்றால் இதற்காக பாத்திரங்களை துலக்குவது நல்லது என்று நிச்சயமாக சொல்வார்கள். கூட்டி பெருக்கும் வேலை செய்தாலும் தூய்மையாக இருப்போம். இதில் அதிக தைரியம் வேண்டும். யாராவது பாபாவிடம் அடைக்கலமாக வருவார்கள் என்றால் பிறகு மாயையும் சண்டையிடத் தொடங்குகிறது. ஐந்து விகாரங்களின் நோய் இன்னும் அதிகமாக மேலெழுகிறது. முதலிலோ பக்கா நிச்சய புத்தி வேண்டும். உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விட்டனர். இங்கிருந்து நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது. கலியுக விகாரங்களின் கரையிலிருந்து, அதாவது கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள். இப்போது நாம் யாத்திரையில் போய்க் கொண்டிருக்கின்றோம். நாம் அஷரீரியாகி நம் வீட்டிற்கு செல்கின்றோம். ஆத்மாவுக்கு இந்த ஞானம் உள்ளது. நாம் ஒரு ஷரீரம் விட்டு வேறொன்றில் செல்வோம். நாம் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகி யாத்திரையில் உள்ளோம். புத்தியில் நினைவிருக்க வேண்டும், இதுவோ சுடுகாடு. பிறகு நாம் சுகதாமம் செல்வோம். நமக்கு பாபா ஆஸ்தி தருவதற்கான யுக்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தூய்மையாகுவதற்காக நாம் யோகத்தில் இருக்கின்றோம். நினைவினால்தான் விகர்மங்கள் விநாசமாகும். அப்போது ஆத்மா ஷரீரத்தை விடும். இந்த யாத்திரை எவ்வளவு அற்புதமானது! பாபாவை நினைவு செய்யுங்கள். தங்களின் ராஜதானியை நினைவு செய்யுங்கள், போதும். இவ்வளவு சுலபமான விஷயம் கூட நினைவிருப்பதில்லை. அலஃப், அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள், போதும். ஆனால் மாயை அதையும் நினைவு செய்ய விடுவதில்லை. முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. ஆத்மாவுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. நம்முடைய பாபா வந்துவிட்டார். ஆத்மா படிக்கின்றது இல்லையா? ஆத்மா ஷரீரத்தின் மூலம் பிறவி எடுக்கின்றது. ஆத்மா சகோதர சகோதரன் ஆகும். தேக அபிமானத்தில் வருவதால் பிறகு அநேக சம்பந்தங்கள் ஆகிவிடுகின்றன. இங்கே நீங்கள் சகோதர சகோதரிகளாக ஆகியிருக்கிறீர்கள். தங்களுக்குள் சகோதர சகோதரர்களாகவும் இருக்கிறீர்கள், சகோதர சகோதரிகளாகவும் இருக்கிறீர்கள். இல்லற மார்க்கம் இல்லையா? இருவருக்குமே ஆஸ்தி வேண்டும். ஆத்மாதான் முயற்சி செய்கிறது. தேக அபிமானம் இருக்கக்கூடாது. ஷரீரமே இல்லை என்றால் எதன் மூலம் விகாரத்தில் செல்வீர்கள்? நாம் ஆத்மா, பாபாவிடம் செல்ல வேண்டும். எவ்வளவு யோகியாகிக் கொண்டே செல்கின்றோமோ கர்மேந்திரியங்கள் சாந்தமாகிக் கொண்டே செல்லும். தேக அபிமானத்தில் வருவதால் கர்மேந்திரியங்கள் சஞ்சலமடைகின்றன. ஆத்மா அறிந்துள்ளது, நமக்கு பிராப்தி, அதாவது நன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஷரீரத்தில் இருந்து விலகிக் கொண்டே செல்வீர்களானால் கர்மேந்திரியங்கள் சாந்தமாகிக் கொண்டே செல்லும். சந்நியாசிகள் மருந்து உட்கொண்டு கர்மேந்திரியங்களை சாந்தப்படுத்துகின்றனர். அதுவோ அட்டயோகம் ஆகிறது இல்லையா? நீங்களோ நினைவு மூலம் காரியங்கள் செய்ய வேண்டும். யோக பலத்தினால் நீங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியாதா என்ன? ஆத்ம அபிமானி ஆகிக்கொண்டே செல்வீர்களானால் அந்த அளவிற்கு கர்மேந்திரியங்கள் சாந்தமாகிக் கொண்டே செல்லும். பிறகு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. இதனால் கிடைக்கும் பலன் மிக உயர்ந்தது இல்லையா? பாபா சொல்கின்றார், யோக பலத்தினால் நீங்கள் உலகின் எஜமானர் ஆகிறீர்கள். கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி கொள்கிறீர்கள். அதனால் பாரதத்தின் யோகம் புகழ் பெற்றதாக உள்ளது. நீங்கள் மனிதரில் இருந்து தேவதையாக, தூய்மையற்றதில் இருந்து தூய்மையானவர்களாக ஆகிறீர்கள். பிரஜைகளும் கூட அங்கே ஸ்வர்கவாசியாக தானே இருப்பார்கள். யோக பலத்தினால் நீங்கள் ஸ்வர்கவாசி ஆகிறீர்கள். தேக பலத்தால் ஆக முடியாது. முயற்சி ஒன்றும் அதிகமில்லை. குமாரிகளுக்கோ முயற்சியே தேவையில்லை என்பது போலதான். அவர்கள் சுதந்திரமாக உள்ளனர். விக்காரத்தில் சென்றால் பெரிய பஞ்சாயத்தாக, அதாவது சிக்கலாக ஆகிவிடுகிறது. குமாரியாக இருப்பது நல்லது. இல்லையென்றால் பிறகு அதர் குமாரி என்ற பெயர் ஆகிவிடும். யுகலாக கூட ஏன் ஆக வேண்டும்? இதிலும் கூட பெயர் வடிவத்தில் நஷா ஏறிவிடுகிறது. இதுவும் கூட மூர்க்கத்தனமாகும். யுகல் அதாவது தம்பதி ஆன பிறகு பவித்திரமாக இருப்பதற்காக மிக அதிக தைரியம் வேண்டும், ஞானத்தின் முதிர்ச்சி வேண்டும். அநேகர் தைரியம் வைக்கின்றனர், ஆனால் நெருப்பின் ஜுவாலை வந்துவிடுமானால் விளையாட்டு முடிந்து போகும். அதனால் பாபா சொல்கிறார், குமாரிகள் பிறகும் கூட நல்லவர்கள். அதர் குமாரி ஆவதற்கான சிந்தனை கூட ஏன் வைக்க வேண்டும்? குமாரிகளுக்கு நல்ல பெயர் உள்ளது. பால பிரம்மச்சாரியாக உள்ளனர். பால பிரம்மச்சாரியாக இருப்பது நல்லது. அதனால் சக்தி இருக்கும். மற்ற யாருடைய நினைவும் வராது. மற்றபடி தைரியம் இருந்தால் ஆகி காட்டுங்கள். ஆனால் முயற்சி தேவைப்படுகின்றது. இருவராக ஆகிவிடுகின்றனர் இல்லையா? குமாரி என்றால் தனியாக உள்ளனர். இருவர் என்றால் வேற்றுமை வந்துவிடுகின்றது. முடிந்தவரை குமாரியாக இருப்பதே நல்லதாகும். குமாரி சேவைக்காக வெளியில் வர முடியும். வந்தனத்தில் வருவதால் வந்தனம் அதிகமாகிவிடும். அந்த மாதிரி புத்தியை சிக்க வைக்கின்ற அளவுக்கு வலையை ஏன் பின்னிக் கொள்ள வேண்டும்? அத்தகைய வலையில் சிக்கிக் கொள்வது சரியல்ல. குமாரிகளுக்கோ மிக நல்லது. குமாரிகள் நல்ல பெயரையும் வெளிப்படுத்தியுள்ளனர். கண்ணையா அதாவது கிருஷ்ணர் என்ற பெயர் பாடப்படுகிறது இல்லையா? குமாரியாக இருப்பது மிக நல்லது. இவர்களுக்கு மிகவும் சுலபம். மாணவ வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாகவும் உள்ளது. புத்தியும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். குமாரர்கள் பீஷ்ம பித்தாமகர் போல் ஆக வேண்டும். கல்பத்திற்கு முன்பும் கூட அதுபோல் இருந்துள்ளனர். அதனால்தான் தில்வாடா கோவிலில் நினைவு சின்னம் உருவாகியுள்ளது. இப்போது தந்தை குழந்தைகளுக்கு கட்டளையிடுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் நன்மையை செய்து கொள்ளுங்கள். மறதியால் தவறு ஏற்பட்டு விடுகிறது. குழந்தைகள் கீழே விழுந்து விடுகின்றனர். நீங்கள் வீண் சிந்தனையை விட்டு தங்களுக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள். மற்ற சிந்தனைகளில் செல்லவே வேண்டாம். நீங்கள் தங்கம் போல் ஆகிவிடுங்கள். மற்றவர்களுக்கும் வழி சொல்லுங்கள். சத்தோ பிரதானம் ஆவதற்கு ஒரே உபாயமே உள்ளது. தூய்மையாகாமல் முக்திதாமம் செல்ல இயலாது. உபாயம் ஒன்று மட்டுமே உள்ளது. பிறகு அந்துமதி சோகதி ஆகிவிடும். மற்றவர்களை பற்றி வீணானவற்றை பேசுவதை விட்டுவிடுங்கள். இல்லையென்றால் தனக்குத்தான் நஷ்டம் செய்து கொள்வீர்கள். பாபா சாபம் ஒன்றும் தருவதில்லை. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் தனக்குத்தானே சாபம் இட்டுக் கொள்கின்றனர். நல்லது, இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நிச்சய புத்தி உள்ளவராக ஆகி உயிருடன் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தில் இருந்து தனது நங்கூரத்தை எடுத்துவிட வேண்டும். பாபாவின் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றி தனக்குத்தான் நன்மை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மற்றவர்கள் பற்றிய சிந்தனையை விட்டு தனது புத்தியை தூய்மையாக தங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர் பற்றிய வீண் பேச்சுகளில் தனது நேரத்தை வீணாக்க கூடாது. யோக பலத்தினால் தன்னுடைய கர்மேந்திரியங்களை சாந்தமாக குளிர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வரதானம் தன்னுடைய வெற்றி அல்லது சாதனையை நிச்சயம் என்று புரிந்து கொண்டு சதா கவலையின்றி இருக்கக்கூடிய நிச்சய புத்தி உள்ளவராக ஆகுக. தன்னுடைய வெற்றி அல்லது சாதனையை நிச்சயம் என்று புரிந்து கொண்டு சதா கவலையின்றி இருக்கக்கூடிய நிச்சய புத்தி உள்ளவர் ஆகுக. விளக்கம்: எப்போதும் தந்தை மீது, சுய பாத்திரத்தின் அதாவது பாட்டின் மீது மற்றும் நாடகத்தின் ஒவ்வொரு நொடி காட்சியின் மீதும் 100% நிச்சய புத்தி உடைய குழந்தைகளின் வெற்றி அல்லது சாதனை உறுதியாகும். நிச்சயம் வெற்றி என்பதால் அவர்கள் சதா கவலையின்றி இருக்கிறார்கள். அவர்களின் முகத்தில் கவலையின் எந்த ஒரு கோடும் தென்படாது. இந்த காரியம் அல்லது இந்த சங்கல்பம் நிறைவேறிவிட்டது என்ற நிச்சயம் அவர்களுக்கு சதா இருக்கும். அவர்களுக்கு ஒருபோதும் எந்த விஷயத்திலும் கேள்வி எழ முடியாது. ஸ்லோகன்: கேட்பதிலும் மற்றும் சொல்வதிலும் பாவனை மற்றும் உணர்வு மாற்றிவிடுவதுதான் சூழ்நிலையை கெடுப்பதாகும், அதாவது வாயுமண்டலத்தை கெடுப்பதாகும். கேட்பதிலும் மற்றும் சொல்வதிலும் பாவனை மற்றும் உணர்வை மாற்றிவிடுவதுதான் சூழ்நிலையை அதாவது வாயுமண்டலத்தை கெடுப்பதாகும். அவ்யக்தேஷாரா, தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை அதாவது பவித்ரம் ஆகுங்கள். முழுமையான பவித்ரதாவின் கணக்குப்படி வீண் சங்கல்பமும் கூட அப்பவித்ரதாவின் விதையாகும். வீண் சங்கல்பம் ஓடுவது பெரும்பாலான குழந்தைகளிடம் இன்னும் இந்த சன்ஸ்காரம் அதாவது பழைய சன்ஸ்காரம் இருந்து கொண்டே இருக்கிறது. வீண் சங்கல்பத்திற்கு அடிப்படை மனம்தான். அது மண்மனா பவ ஆக விடுவதில்லை. எனவே ஸ்ரீமத் என்னும் கடிவாளத்தை இறுக்கி பிடித்து வீண் சங்கல்பங்களின் அப்பவித்ரதாவை அழித்துவிடுங்கள். ஓம் சாந்தி.